الله الذي أنعم علينا بنعمة الإسلام وهدانا بنعمة الإيمان وفضل ديننا على سائر الأديان والصلاة والسلام على محمد النبي الأدنان وعلى آله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைக்கும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி வந்துதித்த என்னுயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபா தாபியின்கள், கயாமத்து நாள் வரைக்கும் அன்னார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையிலமாம் அல்லாஹின் மாளிகையிலே அத்துக்காப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாலுஹு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எதனை வேணாம் விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்கள் நம்முடைய புத்திக்கு படாட்டியும் சரி முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹி நன்னடியார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம்மை அஷ்ரஃபுல் மக்லூகாத் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் கண்ணியமான, மிகவும் சிறந்த, மிகவும் உயர்ந்த படைப்புகளில் ஒன்றான மனித படைப்பாக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய பிரதானமான, மிகவும் அடிப்படையான, அந்த மனிதனுக்கு இன்றியமைய முடியாத, மிகவும் அத்தியாவசியமான இரண்டு பகுதிகள் இணைந்த ஒன்றுக்கு தான் நம் மனிதன் என்ற பெயரை சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதில் முதல் பகுதி தான் கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுடைய ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதனுடைய உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுக்கு உயிர் என்றது மிகவும் அத்தியாவசியமானது, மிகவும் இன்றியமைய முடியாதது, மிகவும் முக்கியமானது. கண்ணியமானவர்களே, மிகவும் அத்தியாவசியமான ஒரு பகுதி தான் மனிதனுடைய ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு அத்தியாவசியமான, மிகவும் முக்கியமான, இன்றி அமைய முடியாத இன்னொரு பகுதி தான் அந்த மனிதனுடைய ஜிஸ்ம் அல்லது ஜத்த என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய உடம்பாக, அவனுடைய உடலாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி மனிதனுக்கு ரூஹ் என்றது மிகவும் முக்கியமோ அவன் வாழ்வதற்கு, இதை போல் மிகவும் அத்தியாவசியமான, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த மனிதனுடைய ஜிஸ்ம் ஜத்த என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய உடலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களுடைய ரூஹ் இது எப்படியாப்பட்டது, என்ன தன்மைகளை கொண்டது, இதனுடைய யதார்த்தம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக அனிர் ரூஹ், நபிய நாயகமே அவர்கள் உங்களிடத்துல ரூஹ் என்றா என்ன என்ற கேள்வி உங்களிடத்துல கேட்கிறார். ரூஹுடைய ஹகீகத் எப்படி இருக்கும், யதார்த்தம் எப்படி இருக்கும், இதனை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல்லிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபிய நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க, ரூஹ் என்றது என்னுடைய கட்டளை என்றதை நீங்க சொல்லுங்க. மின் அம்ரி ரப்பி, என்னுடைய இறைச்சகனுடைய ஏவல், அவனுடைய கட்டளை, அதனுடைய யதார்த்தம் அல்லாஹுக்கு தான் தெரியும் என்றதை நபியே அந்த யூதர்களுக்கு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு பதிலாக சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரூஹ் என்றது கண்ணியமானவர்களே எப்படியா பட்டது என்று சொன்னார். ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரூஹ், இதனை இன்னும் ஒரு உலகத்திலே எங்களுக்கு பரிசாக தந்திருக்கு. எங்களுடைய ரூஹ் என்றது கண்ணியமானவர்களே ஆலமுல் அர்வா என்று சொல்லக்கூடிய ரூஹுகளுடைய உலகம். இதுக்கு ஆலமு துன்யா என்றும், ரூஹுகளுடைய உலகத்திற்கு ஆலமுல் அர்வா என்று சொல்லுவோம். அந்த ஆலமுல் அர்வாவில் இருந்த கண்ணியமானவர்களே, இந்த உடலுக்கு ரபுல் இஸ்ஸத் கொடுத்த பரிசு தான் இந்த ரூஹாக இருந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் 4 மாதங்கள் 40 40 40 நாட்களாக 3 கட்டங்கள் பயன்சொல் இலையில் மலர் பயன்பில் ரூ, அந்த நுட்பாவாக இந்திரிய துளியாக இரத்த கட்டியாக சதை கட்டியாக ஆகினதற்கு பின்னால 120 நாளைக்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவின் பால் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி ஃபயுன்ஃபஹு ஃபீஹி ரூஹ், அதிலே ஊதப்படக்கூடியதுதான் இந்த ரூஹாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய ரூஹ் என்றது கண்ணியமானவர்களே இன்னும் ஓர் உலகத்தில் இருந்து ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் நமக்கு பரிசாக தந்தது. இந்த உடம்பு இருக்கின்றது நம்முடைய உடம்பு, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆலமு துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த வானங்கள் இந்த பூமிகள் ஒன்று சேர்ந்து ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் உருவாக்கிய இந்த உலகத்தினுடைய அடிப்படை மூலப்பொருளில் இருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறார். நம்முடைய உயிர் என்றது ஒரு உலகத்தை சார்ந்தது, நம்முடைய உடல் என்பது இன்னும் ஒரு உலகத்தை சார்ந்தது. ஆலமுல் அர்வாஹை சார்ந்தது நம்முடைய உயிர், ஆலமு துன்யாவை சார்ந்தது நம்முடைய உடம்பு. எனவே இந்த உயிருக்கும் நம்முடைய உடம்புக்கும் இது ரெண்டும் ரெண்டு உலகத்தை சார்ந்தது. எனவே இவைகளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், இவைகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகள், இவைகளுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இவைகளுக்கு இருக்கக்கூடிய தேற்றங்கள், ஆசைகள், தேவைகள், இது வித்தியாசமானது, வேறுபடக்கூடியது. ஏனென்றால் இரண்டும் இரண்டு உலகங்களை சார்ந்தது. நம்முடைய உயிர் இந்த ஆலமுல் அர்வாஹில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய இந்த உடம்பு ஆலமு துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய மெட்டீரியலை கொண்டு படைக்கப்பட்டது. எனவே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ரெண்டையும் மனிதனுடைய உடம்பில் இணைத்திருக்கிறார். இந்த ரெண்டும் இருக்கும் வரைக்கும் தான் கண்ணியமானவர்களே உயிருள்ள மனிதன், அந்த மனிதனுக்கு தான் நாம் மனிதன் என்று சொல்லுவோம். எப்பொழுது ரூஹ் கலட்டப்படுமோ அந்த நேரத்தில் அதன் அந்த மனிதனுடைய பெயர் மாற்றமடையும். எனவே கண்ணியமானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டும் இணைந்தது தான் மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக, இந்த பரிசுத்த தீனின் மூலமாக எப்படியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு காட்டி தந்திருக்கிறான் என்று சொன்னால், வெறுமனே நம்முடைய ரூஹுக்கு மாத்திரம் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ரீதியிலே மாத்திரம் இல்லாமல், வெறுமனே உடம்புக்கு மாத்திரம் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ரீதியிலே இல்லாமல், உயிருக்கும் தான், உடம்புக்கும் தான், ரூஹுக்கும் தான், ஜத்தனுக்கும் தான், உடல் ரீதியாகவும் தான், அதே போல உடம்பு ரீதியாகவும் தான், துன்யாவுக்கும் தான், ஆகிராவுக்கும் தான், இரண்டுக்கும் பிரயோசனம் தரக்கூடிய ரீதியிலே ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை தான் கண்ணியமானவர்களே தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். வெறுமனே எங்களுடைய ஆகிரத்துக்கு மாத்திரம் பிரயோசனம் அளிக்கக்கூடிய வாழ்க்கை திட்டம் அல்ல இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை. வெறுமனே துன்யாவுடன் முடிந்து விடக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டம் அல்ல முஸ்லிம்களுடைய இந்த இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை திட்டம். எப்படி உயிருக்கு பிரயோசனமோ கண்ணியமானவர்களே, அதை போன்று அந்த மனிதனுடைய உடம்புக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ரீதியிலே அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தின் மூலமாக காட்டி. எனவே முஸ்லிம்கள் யாருக்கும் சொல்ல முடியாது, என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த கட்டத்துக்குண்டான இந்த சந்தர்ப்பத்துக்குண்டான வழிகாட்டல இஸ்லாத்துல தேடினேன், ஆனால் இஸ்லாத்துல இப்படியான ஒன்று இல்லையாமே என்று யாருக்கும் சொல்லிவிட முடியாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய ஈமானியாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அஹ்லாக் நற்குணங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அத்தனை விடயங்களுக்கும் இஸ்லாம் அழகான வழிகாட்டலை வழிகாட்டியிருக்கிறது. ஏனென்றால் கண்ணியமானவர்களே, படைத்தவனுக்குத்தான் தெரியும் அந்த படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அதற்கு பொருத்தமான வாழ்க்கையை தருவதற்கு, முறையாக தருவதற்கு அது படைத்தவனால் மாத்திரம்தான் முடியும். எனவே இஸ்லாம் அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. வெறுமனே எங்களுடைய உள ரீதியான சீர்திருத்தம் மட்டுமல்ல, உடம்பு ரீதியான சீர்திருத்தத்துக்குண்டான, துன்யா ஆகிறத்துக்குண்டான வெற்றிகரமான வாழ்க்கை திட்டத்தை தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் சொல்லிவிட்டு, ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லிவிட்டு, ஒரு பகுதியை மாத்திரம் பேசிவிட்டு, இன்னொரு பகுதியில் குறை சொல்லப்படக்கூடிய மார்க்கம் அல்லது இஸ்லாம். மிகவும் துல்லியமாக நாம் சொல்லுவோமே, உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரைக்கும், எச்சி துப்புவதில் இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும், கண்ணியமானவர்களே, அத்தனை வழிகாட்டல்களும் அல்ஹம்துலில்லா, சும்மல்ஹம்துலில்லா, நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் ஆய்வாளர்கள் முத்துக்களை போன்று, கண்ணியமானவர்களே, ஆழ்கடலில் சென்று எடுக்கக்கூடிய அந்த முத்துக்களை போன்று இன்றும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள், வழிகாட்டல்களை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கயாமத்து மட்டும் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அனைத்து விதமான துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னை ஹாத்தமுன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவராக தன்னை அறிமுகப்படுத்தினார்களோ, இதை போல சொன்னதுதான், நான் உங்களுக்கு நலவை கற்றுத்தரக்கூடிய, வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாக, ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசிரியராகத்தான் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு முஅல்லிமாகத்தான் அறிமுகப்படுத்தினார். தன்னை நலவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக, ஒரு உஸ்தாதாகத்தான் தன்னை உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமா அன லகும் பிமன்ஸிலத்தில் வாலி, என்னுடைய தோழர்களே, என்னுடைய சஹாபாக்களே, நான் உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா, இன்னமா அன லகும் உங்களுக்கு பிமன்ஸிலத்தில் வாலி, உங்களுடைய தந்தையினுடைய அந்தத்தில் இருந்து. ஒரு வாப்பா எப்படி மகனுக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பாரோ, நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பாரோ, நேரான வழியை காட்டிக் கொடுப்பாரோ, சீரான வழியை காட்டிக் கொடுப்பாரோ, நலவான வழியை காட்டிக் கொடுப்பாரோ, தவறை தவறாக அறிமுகப்படுத்துவாரோ, இதனை போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ என்னுடைய தோழர்களே, நான் உங்களுக்கு ஒரு உங்களுடைய தந்தையினுடைய அந்தஸ்திலிருந்து அல்லிமுக்கும் உங்களுக்கு நான் நல்லதை கற்றுத்தருகிறேன், நல்லதை சொல்லித் தருகிறேன். நான் ஒரு ஆசிரியராக, நான் ஒரு முஅல்லிமாக, நான் ஒரு உஸ்தாதாக அனுப்பப்பட்டேன் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு முன்னால் தன்னை அறிமுகப்படுத்தியது. ஒரு முஅல்லிம், ஒரு முஅல்லிம். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு தேவையான அத்தனை தாலீம்களையும், அத்தனை அறிவுகளையும் கொடுத்தார்கள் என்றால், அந்நியர்கள் கூட பார்த்து இஸ்லாத்துல இதுக்கு கூட வழிகாட்டல்கள் செய்யப்பட்டிருக்கின்றதா என்று ஆச்சரியம் படக்கூடியவர்களாக, கண்ணியமானவர்களே, ஆச்சரியம் மாத்திரம் அல்ல, பொறாமைப்படக்கூடியவர்களாக கூட இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய கற்பித்தல் முறை இருந்தது, ஒரு மனிதனுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தார். எந்த அளவுக்கு என்றால், முஷ்ரிகீன்களுக்கு ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கற்பித்தல் முறையை பார்த்து ஏக்கம் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல பொறாம. கண்ணியமானவர்களே, பொறாமையின் வெளிப்பாடு சில சஹாபாக்களை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் சல்மான் பாரிஸ் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் முஷ்ரிகீன்கள் இருந்த ஒரு கூட்டம் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், லக்கத் அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிரா. என்னம்பா சல்மான்,
உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத் தருகிறாராமே. ஹத்தல் ஹிராஆ, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போற முறைய கூட சொல்லி தராராமே. கண்ணியமானவர்களே, அதாவது முஹத்திசுன்கள் எழுதுறாங்க, இது படிக்கணும் என்று கேட்ட கேள்வி அல்ல, தௌபீஹன் இஸ்திஹ்ஸாஅன், பரிகாசம் செய்வதற்கு, கேலி செய்வதற்கு, தூண்டி விடுவதற்கு கேட்கப்பட்ட கேள்வியாகத்தான் அந்த முஷ்ரிக்கீன்கள் கேட்டாங்க. எப்படி பாணியிலண்டா, என்னப்பா உட நபி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தாராமே, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறதையும் சொல்லித்தாரா, இந்த முறையில தான் போகணும், இப்படித்தான் உட்கார வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றதையும் உங்களுக்கு கற்றுத்தாரு தருகிறாரா என்ற இழிவான முறையில் இஸ்லாத்தை பரிகாசம் செய்வதற்காக வேண்டி சல்மான் பாரிஸ் ரதியல்லான் அவர்களிடத்துல கேள்வியை கேட்கிறார். கண்ணியமானவர்களே, சல்மான் பாரிஸ் ரதியல்லான் அவர்கள் யாரு? ஆரம்பத்தில் மஜூசியாக, அதற்கு பின்னால் அந்த மதத்தில் திருப்தி காணாதவர், கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். அதிலும் திருப்தி காணாத ஒரு சஹாபி தான் சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு. பல மதங்களை பற்றி, பல கோட்பாடுகளை பற்றி, பல சிந்தனைகளை பற்றி, பல தத்துவங்களை பற்றி அறிந்த ஒரு சஹாபி தான் சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, அவர்களை வந்து பரிகாசம் செய்தார்கள் இந்த முஷ்ரிக்கீன்கள். அவர்கள் சொன்ன பதில் இருக்குது, வந்த முஷ்ரிக்கீன்களுடைய முகத்துல கரிய பூசினதை போலதான். அரபுல பதில் சொல்றதுக்கு பல அமைப்பு இருக்கு, நாம் என்றாலும் ஆம் தான். ஆனால் ஹதீஸிலே வருகிறது, அபூ தாவூதுல வரக்கூடிய ரிவாயத், அவர்கள் சொன்ன பதில் அஜல், ஓ நீங்க சொல்றத போலதான். கேள்விக்கு பதில் எப்படி அமைஞ்சிச்சு, என்னப்பா உங்களோட நபி உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத் தருகிறாரா, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய ஹத்தல் ஹிராஅ, அந்த உட்காரக்கூடிய அமைப்பை கூட கற்றுத்தருகிறாரா என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்ன பதில், ஓ எஸ், ஓ அப்படித்தான். அதோட நிறுத்தல்ல, வந்தவர்களுடைய முகத்தில் கரியை பூசும் விதமாக சொன்னார்கள். சொன்னார்கள், அது மாத்திரமல்ல, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய முறை மாத்திரம் அல்ல, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது, கிபிலாவை பின்னோக்கவும் கூடாது என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். கிபிலாவை முன்னோக்கி நாம் சிறுநீர் கழிக்க கூடாது, சிறுநீர் மலங்கள் கழிக்க கூடாது என்ற ஒழுக்கத்தையும் நபி அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்றதோடு நிறுத்தாம இன்னும் சொன்னாங்க, ஓ அல்லா நத்தஞ்சிய பிரியமே, வலது கையால் சிறுநீர் மலம் கழித்ததன் பின்னால் சுத்தம் செய்யக்கூடாது என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு தந்தார். அதோடையும் சொன்னாங்க, சில சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் கல்லை கொண்டு சிறுநீரை சுத்தம் செய்யக்கூடிய, மலத்தை சுத்தம் செய்யக்கூடிய முறையை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. தண்ணீருடன் கற்களை சேர்த்து சுத்தம் செய்யக்கூடிய முறை ஆக சிறந்த முறை. கண்ணியமானவர்களே, இக்கட்டான நிலைமைகள் வந்தால், தண்ணீர் இல்லாத நிலைமைகள் வரக்கூடிய நேரத்தில் கல்லை கொண்டு எப்படி சுத்தம் செய்யலாம் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்தது. சொன்னார்கள், அந்த நேரத்தில் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கற்களை கொண்டு சுத்தம் செய்வதாக இருந்தால் ஆக குறைந்தது மூணு கற்களை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும், அதனை விட குறைவானதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதே போன்று நஜீஸ்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். கண்ணியமானவர்களே, கேட்ட கேள்வி பரிகாசத்திற்காக வேண்டி கேட்டார்கள் சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்ன பதில் உலமாக்கள் சொல்கிறார்கள், இஃப்திஹாரம், பெருமையோடு கர்வத்தோடு இஸ்லாத்தில் அல்லாஹ் அத்தனை வழிகாட்டல்களும் செய்திருக்கிறான், உங்களுடைய மதங்களை போன்று அல்ல என்பதை கர்வத்தோடு பெருமையோடு சொன்ன பதில் தான் அஜல் என்று சொல்லக்கூடிய அந்த பதில். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெறுமனை உள ரீதியான விஷயங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு மாத்திரம் சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். எப்படி குர்ஆனின் மூலமாக, ஜிக்ர்களின் மூலமாக, தௌபாவின் மூலமாக, அதே போன்று தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, நோன்பின் மூலமாக, இதர இபாதத்துகளின் மூலமாக உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த சுத்தத்தை பற்றி இஸ்லாம் எப்படி பேசியிருக்கின்றதோ கண்ணியமானவர்களே, அதனை போன்று மனிதனுடைய உடல் சுத்தத்தை பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. சூரத்துல் பக்கராவுடைய 222 ஆயத்துல ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் தன்னுடைய நேசத்திற்குரியது என்று கூட்டத்தாரர்கள் பற்றி பேசுகிறார். முதலாவது சொல்லக்கூடியது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ரெண்டு கூட்டத்தார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய ரெண்டு கூட்டத்தார்கள். அதுல முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், யுஹிப்புத் தவ்வாபீன், யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை நினைத்து தூபா செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் பாவம் மீட்சி பெறுகிறார்களோ, என்னால் இந்த தவறு நடந்து விட்டது, யாழ்லா என்ன மன்னிச்சிரு, யாழ்லா என்ன மன்னிச்சிரு என்று யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்பதாக கண்ணியமானவர்களே அந்த ஆயத்தினுடைய முதல் பகுதி பேசுகிறது. யார் உள்ரங்கத்தை சுத்தப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இது முதலாவது கூட்டம். தௌபா என்ற என்ன கண்ணியமானவர்களே, தன்னால நடந்த பாவத்தை நினைச்சு என்னால் எப்படி நடந்துருச்சு, யார் என்னை இதுல இருந்து விமர்சனம் பெறக்கூடிய தன்மையை தந்தது, இதுக்கு பின்னால மீளாம இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தது என்று தன்னால் நடந்த பாவங்களை நினைத்து கைசேதப்பட்டு தௌபா அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்கு பெயர் தௌபா. தௌபா செய்யறதுனால அந்த பாவத்துல வெறுப்பு வரும், அந்த பாவத்தை விட்டு ஒதுங்குவோம், அந்த பாவத்தில் அருவறுப்பை எல்லாம் போடுவான், அந்த பாவத்தினூடாக என்ன இன்பம் கண்டுகொண்டிருந்தோமோ அந்த இன்பத்தில் அல்லாஹ் வெறுப்பை போடுவான், அந்த பாவத்தின் மூலமாக உள்ளத்தில் ஏற்பட்ட சௌதா கருப்பு புள்ளிகள் இருக்கும், அந்த கருப்பு புள்ளிகள் அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். தௌபா என்பது எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறதோ இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறானோ. கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதி பேசுது, வயோஹிபுல் முத்தகபீன், அல்லாஹ் யாரெல்லாம் தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறார், யாரெல்லாம் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள், யாரெல்லாம் தன்னை சுத்தம் படுத்திக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையக்கூடியவர்கள் என்பதாக அந்த ஆயத்தினுடைய இரண்டாவது பகுதியாக பேசுகிறார். தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தினுடைய முதலாவது பகுதி தஹாரத்துல் பாத்தின், ஒரு மனிதனுடைய உள்ளங்க சுத்தத்தை பற்றி பேசுகிறது. இந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதி ஒரு மனிதனுடைய தஹாரத்துல் பாதிர், அவனுடைய வெளிரங்க சுத்தத்தை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய உள்ரங்கத்தை சுத்தப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நேசத்தை அடைய முடியுமோ, இதை போன்று ஒரு மனிதன் தன்னை சுத்தமாக உடல் ரீதியான சுத்தம் யார் மேற்கொள்வதற்கு முயற்சிப்பார்களோ அந்த சுத்தத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம் என்பது தான் இந்த ஆயத் சொல்லுகிறது என்பதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே உள ரீதியான சுத்தத்தை மாத்திரம் பேசிய மார்க்கம் அல்ல. ஒரு மனிதன் உச்ச தலையில் இருந்து உள்ளம் கால் வரைக்கும் என்னென்ன சுத்தங்கள் இருக்கின்றதோ அத்தனையையும் சுத்தமாக வைத்துக் கொள்பவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று பேசிய மார்க்கம் தான் இஸ்லாம். முஸ்லிம்கள் என்பவர்கள் சுத்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். கண்ணியமானவர்கள், குர்ஆன் சூரத்து தௌபால 108 ஆயத்துல அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதையும் அந்த மஸ்ஜிதுக்கு சூழால் வாழக்கூடிய மனிதர்களை பத்தி பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய. கண்ணியமானவர்களே, தக்குவாவை கொண்டு அடிப்படையாக கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித், நபிய நாயகமே அதிலே நீங்கள் சென்று இபாதத் செய்வது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற ஆயத். அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த மஸ்ஜிதை கொண்டு நாட்டம் மஸ்ஜித் நபவி. இன்னும் சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த மஸ்ஜிதை கொண்டு நாட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழைந்ததும் கட்டிய மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு விதமான கருத்துகளும் இருக்கின்றன. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத் இறங்கின நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைன் இப்னு ஸாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் குபாவை சூழ வசித்து வந்த அந்த கோத்திரத்தார்களுடைய தலைவரை ஆள் அனுப்பி வளவழைத்தார்கள். வளவழைத்து கேட்டார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய மஸ்ஜிதையும் புகழ்ந்திருக்கிறான், ஃபீஹி ரிஜால், அந்த மஸ்ஜிதை சூழ சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், யுஹிபூன அய்யத்தத்தஹரு, தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதை விரும்பக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உங்களுடைய கூட்டத்தார்களை புகழ்ந்து பேசியிருக்கிறான். அல்லாஹ் உங்களை புகழ்ந்து பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்துல கேட்கிறாங்க, மா ஹாதா துஹூர் அல்லதி அஸ்னல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வே எங்களை புகழக்கூடிய அளவுக்கு என்ன சுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள் என்ற கேள்விய உஹைம இப்னு ஸாயிதா இடத்துல ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல நபி அவர்கள் அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெருசாக ஒன்றும் செய்யல, நாங்கள் என்ன செய்வோம், மலம் கழித்தால் அல்லது சிறுநீர் கழித்ததன் பின்னால் வெறுமனே கற்களை கொண்டு மாத்திரம் சுத்தம் செய்வதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள மாட்டோம், என்ன செய்வோம், அதற்கு பின்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அந்த பழக்கத்தை தான் அல்லாஹ் புகழ்ந்து பேசியிருப்பான இருக்கும் என்று அந்த சஹாபி சொல்கிறார். கண்ணியமானவர்களே, என்ன சுத்தம், ஒரு மனிதன் மலம் கழித்ததன் பின்னால் சிறுநீர் கழித்ததன் பின்னால் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வது, இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இதனை மார்க்கமாக சொல்லியிருக்கின்றது, ஒரு மனிதன் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமாக தன்னை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றுதான் இந்த ஆயத்து முடிவடைகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் என்பவன் எப்படி உள்ரங்கத்தில் சுத்தமாக இருக்கும் வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அவனுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமானவன் தான் உண்மையான முஃமின் என்பதை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமான வார்த்தையை கொண்டு பேசுவார்கள், ஜவாமியுல் கலிம் என்று சின்ன வார்த்தைகள் தான், ஆனால் அதனுடைய அர்த்தமோ ஆழம். கண்ணியமானவர்களே, மேல் ஆயத்துல சுத்தம் என்றத அல்லாஹ் தன்னுடைய நேசத்தோட இணைச்சு பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்துல சொல்லுகிறார்கள், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி, ஈமானில் நின்றும் ஒரு பகுதி. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய சுத்தத்தை ஈமானுடன் இணைத்து பேசுகிறார். கண்ணியமானவர்களே, ஈமான் என்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, வெளிரங்க சுத்தம் என்றது ஒரு மனிதனுடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடியது. இதற்கு விளக்கம் எழுதிய ஹாஃபிழ் இப்னு ஹஜர் போன்ற உலமாக்கள் ஃபத்ஹுல் பாரி புகாரியுடைய ஷரஹ்ல பல கருத்துகள் எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையாக இருப்பது, சுத்தமாக இருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்றது தெளிவுபடுத்துவதற்கு ஈமானுடன் இணைத்து பேசியிருக்கிறார். இது சின்னொரு வார்த்தையாக இருந்தால், கண்ணியமானவர்களே, சுத்தம் என்றது ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறு குழந்தைகளாக இருக்கலாம், சுத்தத்தினுடைய விஷயத்துல ஃபிக்ஹு கிதாபுகளை எடுத்து பார்த்தா பெரிய ஒரு பகுதி சுத்தத்தை பத்தி பேசப்படும். இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி சிஹாஹு சித்தாவுடைய ஆறு கிரந்தங்கள்ல ஒன்றுதான் அபூதாவூத். இந்த அபூதாவூதுடைய கிதாபுல கிதாபு தஹாரா சுத்தம் என்ற ஒரு பாடத்தை கொண்டு தன்னுடைய கிதாப ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த கிதாபுல கண்ணியமானவர்களே, சுத்தம் என்ற தலையங்கத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 143 தலையங்கங்கள் போட்டிருக்கிறார். எங்களுக்கிட்ட கேட்டா சொல்லுவோமோ தெரியாது என்ன தலையங்கம் என்று சொல்லி. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு தொடர்பாகக்கூடிய 143 விதமான சுத்தத்தினுடைய தலையங்கம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 390 ஹதீஸ்களை பதிவு செஞ்சிருக்கிறார். 390 ஹதீஸ். ஏந்த வாழ்க்கையில நான் எப்படி சுத்தமாக இருக்கிறேன், எனவே கண்ணியமானவர்களே, முஃமின் என்பவன், முஸ்லிம் என்பவன் வெறுமனே உடனே உள ரீதியாக மாத்திரம் சுத்தத்தை சுத்தமாக இருப்பவன் அல்ல. எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவனுடைய உடல் ரீதியான சுத்தத்தையும் இஸ்லாம் வலியுறுத்தும். ஏனென்றா கண்ணியமானவர்களே, எல்லா இபாதத்திற்கும் முன்னால சுத்தமாக கூடிய முறையை இஸ்லாம் சொல்லி தந்தது. தொழுகையாக இருக்கலாம், தவாஃபாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுறதாக, குர்ஆன சொல்றதாக இருக்கலாம், இப்படியான எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தது. எனவே இஸ்லாம் என்னத்தை தெளிவுபடுத்துதுன்னா, உடல் ரீதியா ஒரு மனிதனுடைய ஆடை ரீதியா, ஒரு மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து அவன் முடி வெட்டுறதிலிருந்து, அவனுடைய புருவத்திலிருந்து, அவனுடைய கண் இமையிலிருந்து, அவன் நாசுக்கு தண்ணீர் செலுத்துவதிலிருந்து, அவன் மீசையை கத்திருப்பதிலிருந்து, அவனுடைய தாடியை வளர்ப்பதிலிருந்து, மிஸ்வாக் செய்வதிலிருந்து, கண்ணியமானவர்களே நகம் வெட்டுவதாக இருக்கலாம், கமக்கட்டு முடிகளை புடுங்குவதாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே மறைவிடங்களில் அது இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கலாம், அப்படி பேசிக் கொண்டு போனால் நகம் கால் நகம் வெட்டும் வரை எல்லா சுத்தங்களையும் பற்றி பேசப்பட்டது. ஒரு முஸ்லிம் எப்படி ஆக சுத்தம், ஆடைகள் எடுத்துக்கொண்டால் ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாத்திரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா தலையங்கங்களிலும் பேசப்பட்டது. ஏந்த உடல் எப்படி சுத்தமாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறானோ, நான் இருக்கக்கூடிய சூழல் சுத்தமாக இருக்கணும் என்று நினைக்கிறது முஸ்லிமுடைய பணி. கண்ணியமானவர்களே, எல்லா விதமான சுத்தத்தை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது. சாதாரணமான ஒரு தலைப்பாக நினைக்கிறோம், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். நாங்க எப்படி நினைக்கிறோம், அவசரமா வந்து தொழுந்திருக்கோம், எங்களோட சுத்தத்துடைய விஷயங்கள், புதுவுடைய விஷயங்கள், குளிப்புடைய விஷயங்கள், அதுல நாங்க பொறுப்போக்கு செஞ்சு அவசரமாக முழு செஞ்சுட்டு வேகமாக தொழுகைக்கு ஓடிவார். முதுல தொழுகை கண்ணியமானவர்களே, கோட்டை விட்டிருந்தால் அந்த தொழுகையால் என்ன பயன்? சொன்னாங்க, சுத்தம் இல்லாமல் தொழுகையே கிடையாது. ஏமாத்திய பணத்தால் செய்யக்கூடிய சதக்காவுக்கு அதாவது நன்மையே கிடையாது. மோசடி செஞ்சு செஞ்ச பணத்தால் கொடுக்கக்கூடிய சதக்காவுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் சாதாரணமான விஷயமாக நினைக்கிறோம், சிறுநீர் கழிப்பதையும் அவசரமாக செய்துவிட்டு வருகிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு இடத்தை கடந்து சென்றார். அந்த இடத்துல ரெண்டு கபர்களுக்கு பக்கத்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றார். சொன்னாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து, இன்ன உமா யுஹாஸ்ஸுமா, இந்த கபரில் இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ரெண்டு பேரும் பெரிய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படல என்று சொல்லிட்டு ரெண்டு கபருடையவரையும் பார்த்த நபியே அவர்கள் சொன்னது, இந்த கபருடையவர் இருக்கிறாரு, செஞ்ச தவறு எதற்காக நீங்க வேதனை செய்யப்படுகிறார் என்றால், சிறுநீர் கழித்து அழகாக சுத்தம் செய்ய. சிறுநீர் கழித்து ஒன்றுக்கு ரெண்டுக்கு போய் கண்ணியமானவர்களே, அழகான முறையில் சுத்தம் செய்யாததுக்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார். அடுத்த கபருடையவரை பார்த்து சொன்னாங்க, இவர் இருக்கிறாரே, மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி திரிந்தவர், சுத்தம் என்ற நாங்க நினைக்கிறோம் இது ஒரு சாதாரண விஷயம் என்று. ஆனால் இஸ்லாத்தினுடைய அதிகமான அமல்கள் சுத்தத்தோடு தான் கண்ணியமானவர்களை தொடர்பாகும். இதனால்தான் பெரும் தொடக்காக இருக்கலாம், சிறு தொடக்காக இருக்கலாம், கண்ணியமானவர்களே ஜனாபத்துடைய குளிப்பாக இருக்கலாம், ஹைலுடைய குளிப்பாக இருக்கலாம், நிபாசுடைய குளிப்பாக இருக்கலாம், சுண்ணத்தான குளிப்பாக இருக்கலாம், எப்படி செய்யணும் என்றதே ஒவ்வொன்றுக்கும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுவோம். எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நாங்க வெறுமனே அதாவது உளரீதியான சுத்தத்தை மட்டும் வலியுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல, எப்படி உளரீதியான சுத்தமாக இருக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறோமோ இதை போன்ற மார்க்கம் நாங்கள் உடம்பு ரீதியாகவும் சுத்தமானவர்களாக, அழகானவர்களாக, அதாவது பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாமாக இருக்கின்றது. எனவே தீனுல் இஸ்லாத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதனை அழகான முறையில் கற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. பாவங்களை பற்றி தருவாயா. தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யாழ்ந்தா எங்களுடைய உஸ்தாமர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ்ந்தா நீ எத்தனையோ வழிகாட்டல்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாயா அல்லா. அதனுடைய போதிய அறிவுடைய அறிவில்லாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. அதனை படித்து யா அல்லா ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வாறு செய்தால் நீ பொருந்து கொள்வாயோ அந்த முறையை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தி உன்னுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய